வணக்கம் திரு பால்ராஜ்.
வணக்கம்.
கார்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதனை பற்றி தான் இன்று கலந்துரையாட உள்ளோம். அவரவர் பண வசதிக்கு ஏற்ப கார்களை வாங்குவது உண்டு இல்லையா?
ஆமாம்.
புதிதாக கார் ஒன்று வாங்கிய பிறகு எப்போது நாம் சர்வீஸ் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன். அதோடு காரின் பிராண்டை பொறுத்து அது மாறுபடுமா என்பதையும் விளங்கப்படுத்துங்களேன்.
கார் புதுசா வாங்கின உடனே அவங்க மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிராண்டு காருக்கு ஏத்த மாதிரி அந்த ஒவ்வொரு புது கார்களுக்கும் சர்வீஸ் மேனுவல் வரும். அந்த சர்வீஸ் மேனுவலை ஃபாலோ பண்ணலாம். கம்பெனிகள் பொதுவாக அந்த சர்வீஸ் மேனுவலை ஃபாலோ பண்றது 80,000 கிலோமீட்டர் வரை அந்த சர்வீஸ் மேனுவலை ஃபாலோ பண்ணி வர்றது நல்லது.
சரி, இப்போ இன்னைக்கு ஒரு புது கார் வாங்குறேன்னு வைங்களேன். அப்போ எப்போ என்னோட சர்வீஸ் தேவைப்படும்? நான் எப்போ சர்வீஸ் செய்ய ஆரம்பிக்கணும்?
நீங்க கிலோமீட்டரை ஃபாலோ பண்றது எப்பவுமே நல்லது. கிலோமீட்டர் இல்லைன்னா டைம், 6 மாசம். அதனால இப்போ வந்து 1 வருஷத்துக்கு ஒரு கார் சர்வீஸ் பண்ண முடியுமா? புது கார்களுக்கு வருது. கார்கள் வயசு ஆக ஆக, அதாவது கிலோமீட்டர் கூட ஓட ஓட 6 மாசத்துக்கு ஒருக்காகும். இளமையா இருக்கும்போது ஒரு 1 இயர் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டருக்கு செய்யலாம். கார்கள் பழசாக ஆக ஒரு 5,000 to 7,000 செய்யறது நல்லது.
ஐரோப்பிய கார்கள் இருக்கு, ஜப்பான் கார்கள் இருக்கு, இந்த பிராண்ட் வகையிலையும் அது மாறுபடுமா?
இல்ல, நம்ம போடுற ப்ரொடக்டை பொறுத்து இருக்குது. நீங்க என்ன ஆயில் பாவிக்கிறீங்க, தரமான குவாலிட்டியான ஆயில் பாவிக்கிறீங்களா, அதை பொறுத்து இருக்குது. பொதுவா யூரோப்பியன் காரா இருந்தாலும் சரி, ஜப்பனீஸ் காரா இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த கிலோமீட்டர்ஸ் டைமையும் ஃபாலோ பண்றது நல்லது.
காருக்கான பேசிக் சர்வீஸ் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
சர்வீஸ் வந்து அதான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த இளமையான கார்களுக்கு அந்த புக்குகளை பார்த்து சர்வீஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி சர்வீஸ் இருந்தால் ஆயில், ஆயில் ஃபில்டர், மற்றபடி அங்க இருக்கிற எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸையும் ஒழுங்கா இருக்குதா, சேஃப்டியா அந்த கார் இருக்குதா, இதெல்லாம் அது இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்குதா, ஏதாவது அடிகிடி பட்டிருக்கா, ஏதாவது மாறுபட்டிருக்கா அப்படின்னு பார்த்து கார் வெளியில எடுக்கிறதா, அதுக்குதான் பேர் சர்வீஸ். சும்மா ஆயிலு ஃபில்டர் மட்டும் மாத்துறது சர்வீஸ் இல்ல, மீதி அதுல எல்லாமே செக் செக் செக்ன்னு வரும் அந்த புக்ஸ்ல. ஸோ அதெல்லாம் எங்க கண்ணுக்கு டக்கு டக்குன்னு தெரியும். அதெல்லாம் டிக் பண்ணி தான் சர்வீஸ், அதான் முழுமையான சர்வீஸ்.
உங்களோட கார் வந்து ஓடுறதுக்கு பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கறத நீங்க முழுமையா பரிசோதித்து நீங்க கொடுக்கறதுக்கு பேர் தான் சர்வீஸ் என்று சொல்றீங்க. இப்ப இதுல வந்து ஆயில் ஒரு காருக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு விளங்கப்படுத்துங்களேன்.
ஆயில் வந்து லூப்ரிகன்ட் பேசிக்கலி, அது வந்து கண்டிப்பா தேவை. அது குவாலிட்டியான ஆயில் அப்படி இப்படின்னு நிறைய ஆயில்ஸ் இருக்குது. இப்போ நிறைய தரமான ஆயில்கள்லாம் வந்துட்டு. கண்டிப்பா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் மறுபடியும் சொல்ல வரேன், கிலோமீட்டர் ஃபாலோ பண்ணி ஆயில்கள் மாத்திரம் நல்லது.
இப்ப ஆயில் வந்து மாத்தக்கூடிய நிலையில இருக்கா இல்லையான்னு நாங்களே பரிசோதித்து பார்க்கலாம் இல்லையா?
ஆமாம். நீங்க புக்க பார்த்து, புது கார்களுக்கு அதிகமா லீக்கேஜ் அப்படி ஒன்னும் இருக்காது, பழைய கார்களுக்கு தான் லீக்கேஜ்கள் இருக்கும். அப்பப்போ அந்த ஆயில் லெவல் பார்க்கக்கூடிய இருக்குது, அதை எடுத்து பார்க்கலாம். அது அல்லாமலும் கிலோமீட்டர் வெரி இம்பார்ட்டன்ட்.
மெக்கானிக் ஒருவரிடம் கொண்டு சென்று காரை சர்வீஸ் செய்வதை விட காரை ஓட்டுபவர்கள் முக்கியமாக காரை பாவிக்கும் போது அவதானிக்க வேண்டிய விடயங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
காரை ஓட்டும் போது ஒரு டிரைவர் அப்படின்னு ஒரு காரை ஓட்டுநர்னு ஒரு சர்டிபிகேட் நம்மளுக்கு கிடைக்கும் போது ரோட்ல ஓடுற விதிமுறைகள் பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். காரை பற்றி நீங்க பாக்குறதா இருந்தா காருக்கு இப்போ குழந்தைகள் மாதிரிதான், டெம்பரேச்சர் கூட போகுதா, லோ ஒரு பகுதியும் ஹை ஒரு பகுதியும் இருக்கும். சில யூரோப்பியன் காருக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கூட இருக்கும், ஜப்பனீஸ் காருக்கு ஒரு ஆவரேஜா மீடியம் மிடில் இருக்கும். ஸோ அந்த ஹைக்கு வந்தா ரெட் லைட் எரியும், அந்த சோப்பு லைட் எரியாம இருந்தா ஓகே. இருப்பினும் அந்த முள்ளு பாதியில இருந்தா நல்லது. முன்னுக்கு அந்த வார்னிங் லைட்ஸ் எதுவும் வருதா அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த முன்னுக்குள்ள டேஷ்போர்டா அது என்ன ரீசனுக்காண்டி அந்த லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டது ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் நல்லது. கார் ஓட்டுநர் வந்து காரை பத்தி பேசிக்கலி தெரிஞ்சிருக்கணும். அதாவது பிளைன் ஓட்டுவரும் பிளைன் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு தான் பைலட் ஓட்டுவார்னு கேள்விப்பட்டிருக்க. அதே மாதிரி காரு டயர் சரியா இருக்குதா எல்லாம் பார்த்து தான் ஓட்டுறது நல்லது.
இப்போ நீங்களே குறிப்பிட்டீர்கள், காரில் இருக்கின்ற மேனுவலில் எத்தனை கிலோமீட்டர் ஓடிய பிறகு எந்த மாதிரியான சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற பரிந்துரை இருக்கும், அதை கூடுதலாக பின்பற்றுவது நல்லது என்று சொன்னீர்கள். அதை மட்டும் நாங்கள் பின்பற்றினால் போதுமா, அல்லது கூடுதலாக நாங்கள் காரை பாவிப்பவராக இருந்தால் அது தவிர மேலதிகமான சர்வீஸ் தேவைப்படுமா?
ஆமாம், மேலதிகமான சர்வீஸ்கள் தேவைப்படும். கார் ஓட்டத்தை பொறுத்து, கார்கள் அதிகமாக ஓடுனா என்ன மாதிரி சர்வீஸ், பெரிய சர்வீஸ் செய்யணும்னா பெரிய சர்வீஸ் செய்யணும். சின்ன சர்வீஸ், சர்வீஸ்ங்கிறது ஆயில் மட்டும் மாத்துறது இல்ல, மற்ற ஸ்பார்க் பிளக், ஏர் ஃபில்டர், கேபின் ஃபில்டர் எல்லாத்தையும் அந்தந்த கிலோமீட்டருக்கு ஒழுங்காக மாத்துறது நல்லது. அது இல்லாமல் போடுற புடக்கை பொறுத்தும் இருக்கு.
ஒவ்வொரு காருக்கும் அந்த கார் தயாரிக்கின்ற நிறுவனம் அவர்களுக்கான சர்வீஸ் நிலையம் வைத்திருக்கிறார்கள். சிலருக்கு இப்படியான ஒரு எண்ணம் இருக்கிறது, அந்த சர்வீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றால் இந்த காருக்கு தேவையான பார்ட்ஸ் கிடைக்கும், மற்றது வந்து இந்த காருக்கு தேவையான நீங்க சொல்ற அந்த ப்ராடக்ட்ஸ் தரமானதாக இருக்கும் என்ற ஒரு எண்ணம் சிலருக்கு நிலவுகிறது. ஆகவே அப்படியான சர்வீஸ் நிலையத்திற்கு போவது நல்லதா, அல்லது தனிப்பட்ட கார் மெக்கானிக் கராஜில் சர்வீஸ் செய்வதற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லுங்களேன்.
ஆமாம், இப்ப புது காரு எடுத்தீங்க என்றால் அந்தந்த நிறுவனத்துக்கு அவங்க 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 5 இயர்ஸ் வாரண்டிக்குள்ள நீங்க ஒன்னா ரெண்டு தடவை அங்க போயிட்டு வர்றது நல்லது. அதாவது இன்ஜின், கியர் பாக்ஸ் தவிர மற்ற பாகங்கள் எதுவும் பெற்றிருந்தாலும் அவங்க ஃப்ரீயா மாத்தி கொடுப்பாங்க. அங்கதான் போகணும்னு கட்டாயம் கிடையாது. காசும் மலிவு வெளியில செய்தார். ஆனா அந்த மெக்கானிக்க பொறுத்தவரை இருக்குது, அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்க அப்படின்ட்டு மலிவாகவும் செய்யலாம் வெளியில. ஆனா குவாலிஃபைட் மெக்கானிக்கா இருக்கணும். அந்த மெக்கானிக் வந்து குவாலிஃபைட் மெக்கானிக்கா இருந்தால் ஒழிய அவங்ககிட்ட கார் கொடுக்கலாம். சில பேர் வந்து இப்ப புது கார் வாங்கின உடனே ஆசை வரும், நம்ம வெளியில இவருக்கு தெரியாதோ அவங்களுக்கு தெரியாதோ அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த கம்பெனிகளுக்கு போறோம். கம்பெனிகளுக்கு போறது தவறுன்னு சொல்ல மாட்டேன், காசுகள் கூட வரும். அதே மாதிரி வெளியில செஞ்சாலும் குவாலிஃபைட் மெக்கானிக்கு மெக்கானிக்கோட கலந்து பேசி செய்யறது நல்லது. வெளியில செய்தா பணம் குறைவு, கம்பெனில செய்தா பணம் கூட. அதே மாதிரி எதுவும் மேஜர் ப்ராப்ளங்கள் வந்தால் சமயத்துல இப்ப 5 இயர்ஸ் வாரண்டிக்குள்ள கியர் பாக்ஸ் போயிட்டுதுன்னு வச்சுக்காங்க, கம்பெனி ஃப்ரீயா கியர் பாக்ஸ் மாத்தி கொடுக்கும். இப்ப நாங்க வந்து ஃப்ரீயா மாத்தி கொடுக்க முடியாது, அந்த ஒரு சில வேறுபாடுகள் இருக்குது.
ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நாங்கள் காரில் ஒரு ட்ரிப் போக தீர்மானித்திருக்கிறோம், உதாரணத்திற்கு சிட்னியிலிருந்து மெல்பர்ன் போகிறோம் என்று வையுங்கள், 1000 கிலோமீட்டருக்கு மேல் ஓட போகிறோம். இப்படியான ஒரு ட்ரிப் போவதற்கு முன்னர் சர்வீஸ் செய்வது நல்லதா, அல்லது போய் வந்த பிறகு சர்வீஸ் செய்வது நல்லதா?
எப்பொழுதுமே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தரமான மெக்கானிக்க பார்த்து அவங்ககிட்ட சர்வீஸ் பண்ணிட்டு போறது தான் நல்லது. ஏன்னா அது ஒரு லூப்ரிகன்ட் தான், ஃப்ரீயா இன்ஜினை ஓட வைக்கிறது நல்லது. அதனால சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு செக்அப் பண்ணிட்டு போறது எப்பவுமே நல்லது.
சரியான கிலோமீட்டரில் சர்வீஸ் செய்யாமல் காரை கூடுதலாக பாவித்தால் என்ன ஆபத்து நிகழக்கூடும்?
கூடுதலாக கிலோமீட்டர் ஓடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சும்மா ஆயில் இருக்குதானே அப்படின்னு நினைச்சு. ஆனா அப்படி நினைக்க கூடாது, அந்த அந்த அதனுடைய ஆயிலுடைய விஸ்கோசிட்டி மாறும். ஸோ அதனால அந்த டைமுக்கு செய்யறது, இப்ப நம்ம உடம்ப பாதுகாக்கிற மாதிரி தான் டைமுக்கு செய்யறது நல்லது. இன்ஜினுடைய தேய்மானம் அதிகரிக்க, இப்ப இளமையான காருகளுக்கும் முதுமையான காருகளுக்கும் நிறைய வித்தியாசம். நான் இப்போ உங்களோட கழிச்சு கொண்டிருக்கிறதெல்லாம் இளமையான கார்களை பத்தி தான். அதனால உடனே பழுதடையும்ட்டு நான் சொல்ல வரல, ஆனாக்க தேய்மானம் அதிகமா ஆகும். இப்போ கவனிக்கலன்றா லாங் ரன் நல்லா இருக்காது.
மிக்க நன்றி திரு போல்ராஜ். மற்றொரு தலைப்பில் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.